தேவ வசனத்தின் எதிரிகள் தொடர்ச்சி. லூக்கா சுவிசேஷம் 10 38 தொடக்கம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக் கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டு இருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதனால் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வைத்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவருக்கு கவலை இல்லையா என்று இவள் கேட்கிறாள். எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தாரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாளே கேள், மார்த்தானே கேள், அல்லது மரியானே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து மெஷின் கன் போடுற மாதிரி படபடபடபடன்னு பல எண்ணங்களை போடுகிறான் உன் மனதிலே. அவைகளை நீ எடுத்துக்கொண்டு வாயினாலும் அறிக்க பண்ணி கவலைப்படுகிறாய். அநேக காரியங்களை குறித்து தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. இன்றைக்கு எத்தனை பேருக்கு தேவன் இந்த வசனத்தோடு பேசுவார்? ஒரே ஒரு காரியம் தேவையானது இந்த உலகத்திலே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நல்ல பங்கு எது? தேவனுடைய வசனம். சகோதரனே, சகோதரி, உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் மேலாக, சகலத்துக்கும் மேலாக, உன் உறவினர்கள், பெற்றோர், உன் பிள்ளைகள், உன் பணம், உன் பொருள், சகல், உன் எதிர்கால வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தைக்கு நீ முதலிடம் கொடுப்பாயால். எந்த வேளையிலும் இயேசு சொல்கிறார், நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய், அந்த காரியம் உன்னை விட்டு எடுபடாது. மார்த்தாளுக்கு எடுபட்டது. அது எடுபட்டதுனாலே மார்த்தாளுக்கு வந்தது என்ன? கவலை. கவலையினாவி அவளை பிடித்தது. பற்பல கவலைகள், பலவிதமான கவலைகள், மனக்குழப்பங்கள். ஒருவேளை அவள் முறுமுறுத்துக் கொண்டு இங்கும் அங்குமாக நடந்து தெரிந்திருக்கலாம். வீட்டிலே பார்த்தால் இயேசுவும் பேசாமல் இருக்கிறார். தனியாக உட்கார்ந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசுக்கு முன்பாக ஆத்திரம் வந்தது, கோபம் வந்தது, சமாதானத்தை இழந்தாள். இயேசு சொன்னார், தேவையானது ஒன்றே மார்த்தாள். வீட்டு வேலை செய்வது பிழை அல்ல, முதலிடம் கொடுப்பது பிழை. படிப்பு பிழை அல்ல, நிச்சயம் படிக்கத்தான் வேணும், முதலிடம் கொடுப்பது பிழை. அன்பு கூறுவதே பிள்ளைகளிலே புடிச்சில்லை, பிழை அல்ல. ஆனால் இயேசுவுக்கு மேலாக அன்பு கூறக்கூடாது, அது உனக்கு கண்ணியாக முடியும். பொருட்கள் வாங்குவது பிழை அல்ல, ஆனால் அந்த பொருட்கள் உன்னை ஆளுவது பிழை, அதிலே நீ பிடிபடுவது பிழை. எஸ். சோ பல கவலைகள் சூழ்ந்து அவளை நெருக்கி போட்டது. தயவு செய்து கவனியுங்கள். 2 Corinthians 11:28 27 தொடக்கம் வாசிப்போம். பிரயாசத்திலும் வருஷத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேகம் முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாகிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. கவலை என்ன செய்கிறது? நெருக்குகிறது. ஒருவேளை நாங்கள் யோசிக்கலாம், இந்த கவலை நல்லம் என்று சொல்லி. இல்லை, அந்த கவலையை இயேசுவின் பாதத்திலே வைத்து நான் ஜெபிச்சிருக்க வேண்டியது. பவுல் இந்த கவலை எல்லாவற்றையும் வேண்டி எடுத்து விட்டான். நாள்தோறும் இந்த கவலை அவனை நெருக்கி கொண்டே இருந்தது. இது சரியான காரியமா? இல்லை. இப்படி சொன்ன பவுல் பிலிப்பியர் 4:6 என்ன சொல்லுகிறான்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படியானால் சபைகளை குறித்த கவலையும் அங்கே இருக்குதா? ஆம். எல்லாவற்றையும் இந்த ஒரு இடத்திலே சொல்லி இவன் கவலைப்பட கவலைப்பட இன்னும் இன்னும் கூடுதலான கவலைகள் வந்து அவனை வருத்திக் கொண்டே இருந்தது. பலவிதமான காரியங்களை அங்கு பார், அந்த சபையை இங்கு பார், இதை அங்கு பார், அதை என்று சொல்லி பல காரியங்களை பிசாசு காண்பித்து கூடுதலான கவலையை தலைக்கு மேலே போட்டுக் கொண்டிருந்தான். அவை எல்லாவற்றையும் இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? ஜபத்திலே தேவனிடத்திலே விண்ணப்பித்திருக்க வேண்டும். ஆனால் பவுல் அதை அறிந்து கொண்டான். அதனாலே தான் அவன் எழுதினான், ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். All these things are very important. கவலை நெருக்கி போடும். சபைகளை குறித்து அக்கறை நல்லதுதான். அது வரும்பொழுது அந்த பாரங்களை ஆவியானவர் உதவியோடு நாம் அந்த பாரங்களை கவலைகளை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து ஜெபம் பண்ண வேண்டும். அந்த பாரம் இறங்கும் வரை, அந்த சபையை குறித்த பாரம், அந்த ஊழியக்காரனை குறித்த பாரம், அந்த காரியத்தை நாம் ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபத்தின் மூலம் நன்றாக ஊக்கமாக நாங்கள் ஜெபம் பண்ணி அலப்புண்டாக்குற வசனங்கள் மூலமாக அல்ல, ஸ்பெசிபிக் ப்ரேயர், குறிப்பாய் நாங்கள் ஜெபம் பண்ணி அதை இறக்கி வைக்க வேண்டும். சில சொல்வார்கள், எனக்கு ஒரு சவுதி குத்து துக்கம் பாரம் உண்டாகியது, நான் நல்லா ஜெபம் பண்ணதுக்கு பிறகு அந்த பாரம் என்னை விட்டாக என்று போயிட்டு, பிரைஸ் காட், அதை சுமந்து கொண்டு தெரிவதுதான் பிழை, நிச்சயம் பிழை. சோ கவலைகள் அடுத்ததாக என்ன? மாற்று 4 அதிகாரம், டிசிப்ளஸ் அவுரேஜஸ், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சகோதரர்களே, ஐஸ்வர்யம், செல்வம், பொருட்கள், பணம், இவை மயக்கத்தை கொண்டு வரும். 2 தீமோத்தேயு 2:25-26 கூறுகிறது, பிசாசுனுடைய சித்தத்தை செய்யாமலால் பிடிபட்டவர்கள் மயக்கம் தெளிந்து, மயக்கம் தெளிந்து, பணத்துக்கு பின்னாலே பயங்கர தீமையான சக்தி, சாத்தானின் சக்தி அங்கே இருக்கிறது என்பது அநேகம் பேருக்கு தெரியாது, அநேகம் பேருக்கு தெரியாது. இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 6:24, மத்தேயு 6:24, 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பறித்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருள், அதிலே சகல விதமான பொருட்களும் வரும், பணமும் வரும், எல்லாவற்றையும் சேர்த்து ஐஸ்வர்யம் என்று போடப்பட்டிருக்கிறது. ரிச்சஸ், பொருட்கள் பெருகும் பொழுது, பணம் பெருகும் பொழுது உன் இருதயத்தை அங்கே செலுத்தாது என்று சங்கீதக்காரன் சொன்னான். சிலர் அதனை பிடிபடுகிறார்கள், அந்த மயக்கம் வந்து அவர்கள் மனதை பிடித்து விடுகிறது. அதன் பிறகு என்ன? வார்த்தையிலே எந்த விதமான ஒரு வல்லமை இல்லை, வார்த்தை கேட்க வாஞ்சை இல்லை, ஜபம் இல்லை, பிரச்சனை அங்கே வருகிறது, குடும்பத்திலே சண்டை வருகிறது, அங்கே அடிபிடி வருகிறது, பலவிதமான கோபதாபங்கள், நிம்மதி இல்லை, வாக்குவாதங்கள், குரோதங்கள், பல காரியங்கள் வந்து சூழ்ந்து கொள்கிறது. ஏன்? ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலே படிபட்டாய். எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன், கொஞ்சம் கூட பணம் சம்பாதிப்போம், இது நல்ல காரியம் தான் என்று பிசாசு காண்பிப்பான். கெட்ட காரியத்தை காண்பித்தால் நீ அதில் பிடிபட மாட்டாய், அது அவனுக்கு தெரியும். இன்னும் நான் இன்னொருக்கு உதவி தானே செய்கிறேன், பிடிபட்டாய். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், தேவன் சொன்ன வார்த்தைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், எவரும் இதில் பிடிபடலாம். அந்த உலக பொருளுக்கு ஆங்கிலத்தில் போடப்பட்ட சொல் என்ன தெரியுமா? மேமன். And you know what that means? Mammon, the evil force behind riches, money especially, or things. பொருட்கள், பணத்துக்கு பின்னால் இருந்து கிரியை செய்யும் அந்த தீய வல்லமை. பணமும் பொருட்களும் தேவன் நிறைவாய் தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை முதலில் கட்டி எழுப்ப நமக்கும் நிறைவாய் இருந்து நாங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க, பிரைஸ் காட். அதுக்குத்தான் பணமும் நிறைய பொக்கிஷங்களும் நமக்கு தேவை. ஆபிரகாமுக்கு நிறைவாய் அவர் நிறைத்தார், பணம், பொன், வெள்ளி, சகல பொருட்கள், ஆடு மாடுகள், வேலையாட்கள் எல்லாம். ஆனால் அவன் அதனாலே பிடிபடவில்லை, அந்த மயக்கத்தில் அவன் இருக்கவில்லை, அவன் தேவனை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். சிலர் வசனத்தை கேட்பார்கள், சந்தோஷம் அடைவார்கள். சாத்தான் பாப்பான், எந்த ஆயுதத்தை உபயோகிக்கலாம், வசனத்தை திருட முடியவில்லை. என்ன இது? ஒவ்வொரு நாள் காலையிலும் அல்லது அடிக்கடி இவர்கள் போய் வசனம் கேட்கிறார்களே, வீட்டையும் வசனம் தேவனுடைய புத்தகத்தை படித்துக் கொண்டே இருக்கிறார்களே, அவருக்கு கோபம். கேட்கிறார்களே, அப்ப திருட முடியவில்லை. சரி, அடுத்ததாக இரண்டாவது பிரிவில் ஐந்து காரியங்கள். உபத்திரவத்தை ஏற்படுத்துவான், எல்லாவற்றால் துன்பத்தை ஏற்படுத்துவான், எல்லாவற்றால் உலக கவலைகளை போடுவான். அந்த கவலை எல்லாம் சேர்ந்து ஒட்டா வந்துட்டு போறவருக்கு என்ன செய்யறதே தெரியல. சொல்றான், இது எதற்காக? வசனத்தின் நிமித்தம் வந்தது. நீ கனி கூடாதிருக்க வந்தது, நீ எழுப்பி பிரகாசிக்காதிருக்க வந்தது. அடுத்ததாக அது முடியாவிட்டால் என்ன செய்வான்? ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன செய்யும்? சொல்லுங்க, கத்தர் ஆசீர்வதிக்கப்படுவது கத்தர். அதே காரியங்கள் மெய்யா ஆராய்ந்து பார்த்தால் அது கத்தர் இடத்துல இருந்து வரவில்லை. எல்லை யோனா போய் கப்பல் கத்தர் அனுப்பி வைக்கவில்லை. அதில் தச்சியலாக நின்றது. அவன் அதில் ஏறி பாஞ்சான். எங்கட காலத்தில் சொல்வார்கள், கத்தர் அனுப்பி வைத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை விழுந்தவனுக்கு மீனை அனுப்பி வைத்தார். அது சரி, பிரைஸ் காட். அது கத்தர் அனுப்பிய மீன். வேதம் சொல்கிறது அவர் மீனுக்கு கட்டளை இட்டார். ஐஸ்வர்யம் மயக்கத்தை கொண்டு வரும். சிறிய காசுலேயே ஆரம்பிப்பார்கள். இன்னும் கொஞ்சம் 500 ரூபாய் சம்பளம் சம்பாதிக்க, இன்னும் கொஞ்ச நேரம் கூட வேலை செய்தால் ஓட்டை ஒரு 100 ரூபாய் வரும். ஏ அணியாம சும்மா விடுவான் பிரதர். அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் பிடிபட்டு அந்த மயக்கத்துக்குள்ளே போன பொழுது, இப்பொழுது இவர்களது வசனம் கேட்ட வசனம் கனி கொடுக்க முடிகிறது இல்லை. இயேசு சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சகோதரனே, சகோதரியே, நீ அறிவாயா? ஐஸ்வர்யம் மயக்கத்தை கொண்டு வர காத்திருக்கிறது. அதற்கு பின்னாலே அந்த மயக்கத்தை கொண்டு வர அந்த தீமையான சக்தி, பிசாசின் சக்திகள் கிரிய செய்கிறது. எப்பொழுதும் சாத்தான் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை, அழகான காரியத்தை காண்பிக்கும் பொழுது மிக ஜாக்கிரதையாகிறேன். தாவீது ஒரு அழகான பெண்ணை கண்டான், பின்னாலே பொறி இருந்ததை அவன் காணவில்லை. அழகான பழத்தை கண்டால் பின்னாலே பொறி இருந்ததை ஏவாள் காணவில்லை. சவுல் ராஜா என்ன சொன்னான்? என்னுடைய மகள் மீகாளை கொண்டு நான் அவனுக்கு தூண்டல் போடுவேன். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. யாருக்கு? தாவீதுக்கு. கிங் சவுல் யூஸ் ஹிஸ் டாட்டர் ஆஸ் எ பெயிட் டு கிங், ஐ மீன் தி யங் டேவிட் ஆஸ் எ பெயிட். அந்த தூண்டலை போட இரையாக யாக்கோபு 1 அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் தூண்டல் போடுகிறான். அந்த காரியத்தை நாங்கள் பார்த்து அதை இச்சித்து அதனால இழுப்புண்டு சிக்குண்டு எல்லாம் கிடக்கிறது. வாசித்து பார், இழுப்புண்டு சிக்குண்டு. தூண்டலை இழுத்த உடனே அது குழந்தைக்குள்ளே கொழுவி போடுகிறது. ஆனா முதலிலே அழகான காரியத்தை காண்பிக்கிறான், சரியான காரியத்தை காண்பிக்கிறான். கொஞ்சம் வேலை செய்து கொஞ்சம் கூட பணம் சம்பாதிக்கிறேன், எந்த விதமான பழையுமே இல்லை, இன்னொரு சோதனைக்கெல்லாம் உதவி செய்கிறேன், அல்லது என் குடும்பத்துக்கெல்லாம் உதவி செய்கிறேன். நோ, நீ கனி கொடுக்கிறாயா? நீ கேட்ட வசனம் நிலைத்திருக்கிறாயா? உன்னுடைய வேத படிப்பு எப்படி போகிறது இப்பொழுது? உன்னுடைய வேத தியானம் எப்படி போகிறது இப்பொழுது? நீ ஊழியம் செய்கிறாயா இப்பொழுது? முன்பின மாதிரி நீ சாட்சியாக இருக்கிறாயா இப்பொழுது? உன் தொழுது கொள்ளுதல் எப்படி இருக்கிறது? உன் வீட்டார் உன்னை குறித்து என்ன சொல்வார்கள்? உன் மேய்ப்பன் உன்னை குறித்து என்ன சொல்வான்? நீ ஆவியிலே வளர்கிறாயா? உன் வெளிச்சம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிறதா? அப்படியானால் நீ செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் இப்படிப்பட்டாய். ஒருவரை கவலையாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், உபத்திரவமாக இருக்கலாம், ஐஸ்வர்யத்தின் மயக்கமாக இருக்கலாம். வெளியேறு சீக்கிரமாய், உடனடியாய் வெளியேறு. அதுக்கு நாள் போடுவதில்லை. போடுங்க பிரதர், இப்பதான் December 5 இந்த மாதம் முடியட்டும் பிரதர், அதோட நான் விட்டுறேன். தேவன் பேசினார், உடனடியாய் நீ அந்த காரியத்தை விட்டு விலக வேண்டும். அதுதான் சரியான காரியம். உடனடியாய், உடனடியாய் நீக்கப்படியாவிட்டால் அந்த மயக்கம் தொடர்ந்து உன்னை பிடிக்கும். கர்த்தர் இன்னும் ஒருத்தர் என்னோடு பேசுவதில்லை. நீ அதிலிருந்து வருவது மிக கஷ்டமான காரியம். விடுபடுவது. You are finished. Now you are totally. Only God's grace is left. தேவனுடைய கிருபை மட்டும்தான் தங்கி இருக்கிறது. That's right. So ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் பிடிபடுகிறவர்கள் கனி கொடுக்க முடியாது, வசனம் நெருக்கி போடும். லூக்கா 16 அதிகாரம் 9 வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாறும் போதே, அதாவது இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகும் பொழுது உங்கள் நித்தியமான வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்ளவால் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். தேவன் என்ன சொல்கிறார், இதோ இந்த அநீதியாக இருக்கிற இந்த உலக பொருள் எவரையும் வஞ்சிக்க பிடிபட வைக்க ஆயத்தமாக இருக்கும் இந்த ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், ஆனால் நீ அதை வைத்துக் கொண்டு பரலோகத்திலே அனைத்து ஆத்துமங்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்காக உபயோகித்துக் கொள், நான் உனக்கு நிறைவாய் கொடுக்கிறேன் சொல்கிறார். ஆமென். அப்பொழுது நீ அநேக ஊழியங்களை செய்து அநேக ஆத்மங்களை ஆராயப்படுத்தும் பொழுது அவர்கள் உன்னை பரலோகத்தில் சந்திக்கும் பொழுது, பிரதர் உங்கள் மூலமாகத்தான் நான் ரசிக்கப்பட்டு, நீங்க கொடுத்த ட்ரக்ஸ் தான் என்னை ரசித்தது, நீங்கள் அனுப்பிய கசட் தான் என்னை ரசித்தது, உங்களுக்கு தெரியாது நான் உங்களுக்கு சொல்லணும் நினைத்திருந்தேன், ஆனால் என் அதுக்கு தெரியும் நான் உங்களை சந்திக்கவில்லை பிரதர், உங்களாலதான் நான் ஆண்டவன் வந்தது என்று அங்கே சொல்லி உன்னை கட்டி அவர்கள் முத்தமிடுவார்கள். இயேசு இதோ சொல்லுகிறார், பரலோகத்திலே உங்களுக்கு சிநேகிதர்கள் உண்டாகும்படி இந்த பொருளை, இந்த பணத்தை, இந்த ஐஸ்வர்யத்தை உபயோகியுங்கள். Use it for the kingdom of God. ஆனால் அப்படி செய்ய வேண்டிய நேரத்தில் அதனால நீ இப்படிப்பட்டு நீ மயக்கம் அடைந்தால் what are you going to do? Useless. ஒன்றுமே இல்லை. 18:25 ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டுகமானது ஊசியின் காதலில் நுழைவது எளிதாயிருக்கும் என்றார்கள். சகோதரே, ஏன் இதை சொன்னார் தெரியுமா? ஒரு இளம் வாலிபன் வந்து, நான் பரலோக ராஜ்யத்தை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். சொன்னார், கட்டளைகளை நீ வைத்துக்கொள். அவன் சொன்னான், ஆண்டவரே நான் சிறு வயதில் இருந்து எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் கீழ்படி நடக்கிறேன். இயேசு என்ன சொன்னார், கொஞ்சம் மேலே பாருங்கள், 22 இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு தரத்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருபடியால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். என்ன நடந்தது பிரதர்? அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலே அவன் பிடிபட்டு இருந்தான். இயேசு அதை காண்பிப்பதற்கு இதை சொன்னார், மற்றபடி அல்ல, அதை கொண்டு போய் விட்டு போட்டு வா. சரியாக ஈசாக்கை கேட்ட மாதிரி ஆபிரகாம் இடத்துல இருந்து மெய்யாக அவனை கொலை செய்யும் படிக்க கேட்டாரா? இல்லை, அந்த பிடி கலருவதற்கு. அந்த சோதனை நமக்கு வரலாம், சில நிச்சயமாய் சில தலைவர்களில் நான் இதில் சோதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் சோதித்து அறிவார், உண்மையாய் ஜெபம் படினாய், உண்மையாய் அர்ப்பணித்திருக்கிறாய் என்பதை. சோ அவன் துக்கம் அடைந்தான். Why? Because he was caught by the deceitfulness of riches. ஐஸ்வர்யத்தின் குறுமயக்கமும் இல்ல, நான் தசம் போடுகிறேன், நான் காணிக்க போடுகிறேன், நான் என்ன சம்பளம் எடுத்துட்டேன். நோ, ஆராய்ந்து பார், இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பணம், இன்னும் கொஞ்சம் காரியம். ஆஹா, இவன் மயக்கத்தில் எப்படிப்பட்டு இருந்தான், என்ன நடந்தது? மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் துக்கம் அடைந்தது இயேசு கண்டு அதுக்கு பிறகுதான் சொன்னான். துக்கம் அடைந்து அவன் போய்விட்டான். இயேசு அவனுக்கு புறத்தாலே ஓடவில்லை. ஐயோ, ஒரு ஆத்மா விழுந்து போனேன் என்று. நிச்சயமா இந்த காலத்தில் 28 போதர்கள் பின்னாலே ஓடுவார்கள், ஓடி போய் அதிலேயே வச்சு எங்கேயாவது குளத்தில் அவனை தாட்டெடுத்து அவன் சிறை கொடுத்து அரை பயிற்சிக்கிறான் சும்மா சொண்டு. இது நீ ஒன்றை நிக்க வேண்டியதில்லை, ஒரு பத்துல ஒரு ரெண்டு பகுதியில் சபைக்கு நீ கொடுக்கலாம், 8 வைத்துக்கோ. அவன் துக்கத்தோட ஜெயிலி போனான். Running behind people. Soul, one soul. ஐந்தாவது ஆயுதமாக பிசாசு என்ன உபயோகிக்கிறான்? கனி கொடாதற்கு. மாற்கு 4 வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள், desires of other things, brothers and sisters, எத்தனையோ காரியங்கள் இச்சிக்கிறாரே. அதுக்கு பின்னால இச்சை இருந்து கொண்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்கிறது? முதலாம் யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அதோ மற்றவைகளை பற்றிய அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் என்று சொல்லும் பொழுது என்ன? உலகத்தில் உள்ளவைகள் அவ்வளவுதான். ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்ணின் இச்சையும் ஜீவனத்தின் பெரும் பெருமையும் இரண்டு தடவை அந்த இச்சை அங்கே வருகிறது. மாமிசத்தின் இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தின் அதிபதி யார்? சாத்தான். ஆகையினாலே கவனமாக இரு அதிலே கண் போடுவதை. கண்தான் முதலிலே பிடிபட்டது ஏவாளுக்கு, கண்தான் முதலிலே பிடிபட்டது சிம்சோனுக்கு, கண்தான் முதலிலே பிடிபட்டது லோத்துக்கு. பார்த்தான் ஆபிரகாம், தேவன் சொல்லி பார்த்தான். ஈசாக்கு தானாய் பார்க்கவில்லை, தேவன் அனுப்பிய பொழுது கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ரெபெக்காள் வந்து கொண்டிருந்தாள். ஆமென். சின்ன கண்கள் பாத்திரம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இச்சை ஜீவனத்தின் பெருமை, உலகத்தினால் உண்டானவைகள். இவர்கள் என்ன செய்ய போகிறது? இந்த இச்சைகள் இது எங்களுக்கு எடுத்து உணர்ச்சிகளை தூண்டி பற்பல காரியங்களை குறித்த வாஞ்சிகள், ஆசைகள் எல்லாம் வளர்ந்து எழும்பி வசனத்தை நெருக்கி போடுகிறது. அதனாலே அவர்களும் கனி கூடாது போகிறார்கள். வசனம் நெருக்கப்படுகிறது, எல்லாம் வசனத்துக்கு தான் வருது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலைகள், இப்பொழுது என்ன? மற்றவைகளை குறித்த ஆசைகள், ஆசைகள். இவைகளை எவ்விதமாக பிசாசு உபயோகிக்கிறான்? தூண்டலிலே போடும் ராலை போல உபயோகிக்கிறான். மீன் அந்த ராலுக்குள்ளே தூண்டல் இருக்கிறது என்று ஒரு மீனுக்கு அறைந்தால் என்ன செய்யும் பார்த்துட்டு சிரிச்சு போட்டு அங்கால போயிருந்த இல்லையா? ஆனால் மீனுக்கு தெரிகிறது இல்லை, அது வஞ்சிப்பு. மீன் வஞ்சிக்கப்பட்டு எப்படி பண்ணுகிறது தெரியுமா? தூண்டல் போடுகிறவர்கள் மீனை வஞ்சிக்கிறார்கள். பாவம் மீன் இல்லையா? பிசாசு அதே விதமாய் செய்கிறது. நல்ல ஒரு காரியத்தை போடுகிற அந்த தூண்டல் இல்லை, ஆனால் உள்ளுக்கு தூண்டல் இருக்கிறது. நாம் அதை பிடித்து விழுங்கினதுக்கு போறான் இன்னும் பகுத்துக்குள்ள என்னமோ சாடையா செய்யுது, இன்னும் இழுக்கிற மாதிரி ரெண்டு விலக உண்டல போல வீட்டவள ரெண்டு சமீபாடு அடங்கி ராக்கு அடங்கி போச்சு, இது உண்டல் அங்க கிடாக்குது. இப்ப இழுத்தால் குத்தும் தொண்டை கண்டு எங்க போய் பானத்தையும் சாப்பிடாது பிள்ள இல்ல பிரதேசம் மாசி ரஞ்சி நான் குடிச்சேன். Is a bait, they call it BAIT, the devil uses, but outside is fine. Oh brother, it's a long time brother, that's one prime brother, 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 one prime brother. என்னடா உள்ளுக்கு தூண்டல் வளைஞ்சு போகுது, என்ன வாதம் வந்துட்டு தாக்குன்றா அது கண்டு. I don't know. Many people get caught. So, மற்றவைகளை குறித்த ஆசைகள், கவலைகள் இவைகள் யாவும் நெருக்கி போடுகிறது. மார்க்கு 4:16 வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து 18 மூன்று காரியங்கள் வருகிறது அல்லவா? மூன்று ஆயுதங்கள். மற்றவைகளை பற்றிய உண்டாகிற இச்சைகள் உட்பிரவேசித்து எங்கே? மனுஷனுக்குள்ளே, அவன் மனதுக்குள்ளே அல்லது அவன் ஆவிக்குள்ளே உட்பிரவேசித்து. அந்த சொல்லை கவனித்துக் கொள். வசனத்தை நெருக்கி போட, என்னை நெருக்கி போடுகிறது பாத்தீங்களா? எல்லாமே வசனத்துக்கு தான் வருகிறது எதிராக, உனக்கு அல்ல. அந்த வளரான காரியத்தை காண்பித்தது உன்னை வஞ்சிப்பதற்கு அல்ல, வசனத்தை நெருக்கி போட உன்னை அங்காலே
பக்க வழியாய் திருப்ப. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த வேர்ட், நாட் எனிதிங் எல்ஸ். த வேர்ட் விச் யூ ஹர்ட், வசன கேட்டபடியால் அதனாலே பலனற்று போகிறார்கள். அது நெருக்கி போடுகிறது, இட் சோக்ஸ். பலனற்று போகிறார்கள். இவர்களை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும் நூறு அறுபதும் நூறுமாக பலன் கொடுக்கிறார்கள். இவர்களை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். லூக்கா 8 அதிகாரத்திலே அந்த நல்ல நிலத்தில் உள்ளவர்களை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 15 வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான, டிமிக்கி டிங்கிடி டிங்காலை ஒன்றும் அங்கே இல்லை, மாயமானம் இல்லை, கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து, நீ காக்க வேண்டுமே, சாத்தான் வருகிறான், காத்து. இந்த வசனம் எதை போல் இருக்கிறது என்பதை சொல்கிறேன் கேள். ஆபிரகாம் பறவைகளையும் அந்த மிருகத்தையும் வெட்டி துண்டங்களாக வைத்தானே அல்லவா பலிபீடத்திலே, அந்த துண்டங்களை போல இருக்கிற உன் வசனங்கள். நீ என்ன செய்ய வேணும் தெரியுமா? கழுகு வந்து அந்த துண்டங்களை எடுக்க பார்க்கற, நீ கலைக்க வேணும். அப்ப என்ன பிறகு நான் கலைக்கிறது, கழுகுகள் வர தெரிகிறது இல்லையே, அப்ப கழுகுகள் நிப்பாட்டுவதற்கு நான் என்ன செய்ய காண்பிக்கிறேன். இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பொறுமையுடனே, எண்டியூரன்ஸ், பொறுமையுடனே. பொறுமை இல்லாமல் நீ பலன் கொடுக்க முடியாது, பொறுமை இல்லாமல் நீ கனி கொடுக்க முடியாது. வசனத்தை கேட்ட உடனே நீ கனி கொடுக்க முடியாது, ஏன், நீ வளர வேண்டும். ஆமென். நீ வளர வேண்டும், மரம் வளர வேண்டும். ரைட். இந்த பிசாசானவன் பாவிக்கும் ஆயுதங்கள் உபத்திரவம், துன்பம், உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை குறித்த உண்டாகும் குறித்து உண்டாகும் இச்சைகள், இவைகளுக்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படியாய் பாதுகாக்க வேண்டும், என்ன வழிகளை கைகொள்ள வேண்டும் என்று நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்லது இதை கேட்டதிலும் படித்ததிலும் பிரயோஜனம் இல்லை. தொடர்ந்து மாற்கு 4:21 வசனம், அவர் அந்த ஓமையை சொன்னதற்கு பிறகு இயேசு என்ன சொல்கிறார், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கே அன்றி மறுக்காரின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ஆங்கிலத்திலே விளக்கின்ற இடத்திலே லேம்ப் என்று போடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119:105 உமது வசனம் என் பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமுமாயிருக்கிறது, விளக்குமாயிருக்கிறது. இங்கே விளக்கு என்று ஆண்டவர் சொல்கிறது தேவனுடைய வசனத்தை. இந்த விளக்கை கொளுத்தி மறைவாக யாரும் வைக்க மாட்டார்கள், நிச்சயம் எல்லாரும் காணும்படியாக வெளிச்சத்திலே தான் வைப்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த வசனங்களின் வெளிச்சம் வெளிப்படுத்துதல்கள் தேவன் நிச்சயம் உனக்கு கொடுப்பார். அது நீ கண்டுகொள்வாய், அந்த வெளிச்சத்தை. எந்த காரியமும் தேவனுடைய வசனத்திலே மறைபொருளாக இருக்காது, ஆனால் நீ அதை கவனித்திருந்தால். 2 பேதுரு 1:16 அவன் சொன்னபடி இருளில் பிரகாசிக்கிற இந்த வசனம் விளக்கை போன்று பொழுது விடிந்து விடிவள்ளி உன் இருதயத்திலே உதிக்கும் வரை அதை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். So God says the understanding of the word, the light of the word you will receive when you are at it. அதை கவனித்திருந்தால் அதனுடைய வெளிச்சம், அதனுடைய காரியத்தை, அதனுடைய ஆழத்தை நீ நிச்சயம் கற்றுக்கொள்வாய், நீ நிச்சயம் அறிந்து கொள்வாய், அவனுக்கு வெளிப்படுத்தப்படும். என்ன, ஒரு தடவை ரெண்டு தடவை வாசித்து தியானம் பண்ணி சேர்கிறார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், பாருங்கள், இன்னமும் கேட்கிறதை குறித்துத்தான் சொல்கிறார். How you hear? நான் ஏற்கனவே சொன்ன இந்த கேட்கிற விஷயம் இவருக்குள் 10 இந்த இடத்திலே வருகிறது. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். எப்படியாய் நீ கேட்கிறாய்? தேவ வசனமாய் கேட்கிறாயா? முதலாம் தெசலோனிக்கே 2:13 வசனத்தை அவர்கள் கேட்ட மாதிரி தேவனுடைய வசனமாய் நடுக்கத்தோடு கேட்கிறாயா? அப்படியான உனக்கு இன்னும் கூட கொடுக்கப்படும். எந்த அளவினால் நீ கேட்கிறாய்? காலை விரிவாய் திறக்கிறாயா? உன் உள்ளத்தை உனக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இதை கவனியாதவர்கள், முதலிடம் கொடுக்காதவர்கள், அக்கறையற்றவர்கள் நிச்சயமாக பிசாசு வந்து அவைகளை எடுத்து போடுவான். ஆனால் மரியாளுக்கு தேவன் என்ன சொன்னார்? மார்த்தாளின் சகோதரிக்கு நல்ல பங்கு, அவளை விட்டு எடுபடாது. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வார்த்தை, சகலதும் ஒன்றோடொன்று ஒன்றாக போகும். ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது கோப்பாயிருக்கிறதே, எவ்விதமாய் இந்த விதை வளர்கிறதே என்பதை பாருங்கள். முதலில் என்ன வருகிறது? முளை, அதன் பின்பு கதிர், அதன் பின்பு கதிரிலே தானியம். சகோதரர்களே, விதை வளர்ந்து கனி கொடுக்க காலம் செல்கிறது, நேரம் எடுக்கிறது என்பதை இயேசு இங்கு குறிப்பிடுகிறார். ஆனால் நாம் அதை பாதுகாக்க வேண்டும். நாம் சில காரியங்கள் செய்ய வேண்டும். சாதாரணமாக பயிரை நாட்டினால் அதை பண்படுத்தி கல்லுகளை எடுத்து போட்டு இல்லையா, அதை பண்படுத்தி பசலை போட்டு அதுக்கு தண்ணீர் ஊற்றி அதை பாதுகாக்க வேண்டும். அது சில வழிகளிலே கூடு அடைக்க வேண்டும். அப்படித்தான் சாதாரணமாக செய்கிறார்கள். தேவனுடைய வசனமாகிய விதை விதைக்கப்பட்டதற்கு பின்பு கவலையினமாக தேவர் ஜனங்கள் இருக்கிறார். உடனே வருகிறான், அந்த வசனத்தை திருடி போடணும் என்று சொன்னார். ஓகே, பிசாசினுடைய சோதனையும் அவன் அனுப்பும் காரியங்களும் வசனம் வளர முடியாதபடிக்கு தடை பண்ணவே ஒழிய மற்றபடி வேற ஒன்றுக்குமா இல்ல. Nothing else to stop the growth of the seed. அந்த நேரத்தை அடக்கி வைக்க அது வளரக்கூடாது என்று இந்த உபத்திரவங்கள் இந்த 5 காரியங்கள் ஏதாவது ஒன்றை அல்ல எல்லாவற்றையும் அனுப்புகிறான். ஒரு விதையை தோண்டி எடுக்கிற கஷ்டமா, அல்லது ஒரு சாடியாக முளை வந்த ஒரு மரத்தை, அல்லது ஒரு நன்றாக வளர்ந்த மரத்தை பிடுங்குகிறது கஷ்டமாய்? வளர்ந்த மரத்தை பிடுங்குறதுதான் மிக கஷ்டம். நீதிமொழிகள் 12:3 என்ன கூறுகிறது? நீதிமான்களுடைய வேரை அசைக்க முடியாது, அது நன்றாய் வளர்ந்திருக்கிறது. அவர்களுக்கு தெரியும் தாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார், அவர்களுக்கு தெரியும் தாங்கள் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள், அதில் அதை அசைக்க முடியாது. அதை அவர்கள் தியானிக்கிறார்கள். தேவ நீதி என்கிற உணர்வு அவர்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மற்றவர்களை பாருங்கள், எந்த அக்கறையும் இல்லை. ஆகினாலே சாடியா ஊறிவிட மேலாலே தான் அந்த விதையும் போடப்பட்டிருக்கிறது. அது அப்படியே பறந்து போகிறது, பறவைகள் வந்து அதை எடுத்து போடுகிறது. எந்த பாதுகாப்பும் இல்லை. அல்லது யாரோ அந்த முளை வந்த அந்த விதையை மிரித்து போட்டார்கள் காலாலே, அது துளிகள் எல்லாம் உடைந்து போயிட்டு. ஆகையால் நன்றாய் வளர மட்டும் நீ நன்றாய் பாதுகாக்க வேண்டும். என்ன காரியங்களை நீ செய்ய வேண்டும்? உனக்குள்ளாக எவ்விதமான ஒரு இமேஜ், தேவ சுபாவம் கிடைத்திருக்கிறது, தேவனுடைய குமாரனின் சாயல் எப்படியாய் கிடைத்திருக்கிறது என்பதை நீ அதை தியானித்து அதிலே நிலைத்திருக்க வேண்டும். எவரே 1 உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சாயல் எப்படி இருக்கிறதோ அதே சாயலிலே தான் புதிய சிருஷ்டியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஆமென். எபேசியர் 2:8 வசனம் தொடக்கம் 10 வரை உள்ள வசனங்களிலே நாங்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டோம் அவருடைய சாயலுக்கொப்பாக. ரோமர் 8:28 28-30 வசனங்களிலே தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு அவர்களை சிருஷ்டித்து அவர் மகிமையிலே கொண்டு வருகிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த விதமான உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். That is the image that we have to create within us. The image, அதை நாங்கள் தொடர்ந்து தியானத்திலே நாம் இருக்க வேண்டும். அது வேறாக அங்கே நன்றாக கீழே போய் அசைக்க முடியாதபடிக்கு அந்த மரம் இருக்கத்தக்கதாக. தேவன் மரத்தை அவர் பார்க்கிறார். அவர் விதையை நாட்டினாலும் அவர் நித்திய காலத்தில் நிகழ்காலத்தில் ஜீவிக்கிறார், அவர் மரத்தை பார்க்கிறார்.
That's right.
எப்படி ஆய் மரத்தை பார்க்கிறார் தெரியுமா? 30 வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கொப்படுவோம்? அது எந்த உண்மையினால் அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் பொழுது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாய் இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயிற்று பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்கதாக பெரிய கிளைகளை விடும் என்றார். அதோ பார்த்தீர்களா, தேவன் நீ மறுபுறம் படைந்தால் உன்னை ஒரு பெரிய மரமாக அவர் அதை பார்க்கிறார்.
எஸ்,
ஆமென். நீ எப்படி பார்க்காய்? நான் சரியில்லை, நான் இப்பொழுது நான் கொஞ்சம் படித்திருக்கிறேன், இப்பொழுது ஐயோ நான் ஒரு பூச்சி. ஆல்ரைட், தேவன் ஒரு பெரிய மரத்தை பார்க்கிறார். His vision is great. சிறுசர்களுக்கு தோணியிலே போகும்பொழுது அவர்களுக்கு இப்படிப்பட்டதான அந்த சாயலை குறித்த உணர்வு இல்லை. ஏன்? அவர்கள் பழைய சுபாவத்தோடு இருந்து கொண்டிருந்தார்கள். ஆயினாலே திகில் வந்து அவர்களை பிடித்தது. இயேசுவோடு காற்றையும் கடலையும் அதட்டினான். மார்க்கு 4:40-41 வாசிக்கலாம். அவர்கள் பெருமித்தார், இவர் எப்படிப்பட்ட மனுஷன் அண்டே, அவர்களால் தாங்களும் அந்த சாயத்தில் இருக்கிறார் என்பதை நினைத்துக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இன்னும் மறுபுறப்பு அடையவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், சரணாகதி அடைந்தவர்கள், அவர் கிருபையினால் ரட்சிப்பு அடைந்தவர்கள், மறுபுறம் அடைந்திருக்கிறார்கள், தேவநீதியாக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள், குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் வளர வேண்டும், அந்த மரம் வளர வேண்டும், ஜீவ விருட்சம் வளர வேண்டும். That's right. ஜோஷுவாவுடைய புத்தகம் 8:8 நாங்கள் செய்ய வேண்டிய ரகசியங்கள் இங்கே இருக்கிறது. இந்த நியாயப்புறமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த நியாயப்புறமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. தேவன் முதலாவதாக சொல்வது என்ன? அறிக்கை, கான்ஃபெஷன். உன் வாயை விட்டு என்னுடைய வசனங்கள் பிரியாது இருப்பதாக. அறிக்கை குறித்து பல வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. 3:1 அறிக்கையின் ஆசாரியர், 4 இருக்கிறது, 10 இருக்கிறது. அறிக்கை பண்ணுகிறது அசைவில்லாமல் இருப்போம், அறிக்கையை விட்டு விடாது இருப்போம். அறிக்கை மிக முக்கியம். ரோமர் 10:6 தொடக்கம், அறிக்கை மிக முக்கியம், அதனால் விடுதலை வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கன்ஃபெஷன், அறிக்கை செய்ய 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 என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த விதைகள் அனைத்தும் உன்னுடைய ஆவிக்குள்ளாய் செல்கிறது. நீ தேவனுடைய வசனங்களை விதைக்கலாம், அல்லது உலக வசனங்களை, கவலைகளை உள்ள வார்த்தைகளை, மரண வார்த்தைகளை விதைக்கலாம், அங்கே உள்ளே போகிறது. இரண்டு விதைகள் கலக்க முடியாது. இரண்டு விதைகளை, வித்தியாசமான விதைகளை விதைக்காது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய வசனத்தை நாம் தொடர்ந்து அறிக்கை பண்ண வேண்டும். உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. Can you see the amount of stress, importance given to confession by God? நாம் எவ்வளவு அறிக்கையிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். அந்த நேரத்திலே சொன்னார் ஜோஷுவாவுக்கு, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இந்த வசனங்கள். அடுத்தது என்னென்று பார்ப்போம். இதில் எழுதியிருக்கிறவைகளின்படிய எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி. Doing the word of God. இரண்டாவதாக என்ன? அதின்படி செய்ய, கீழ்படிய. யாக்கோபு, அதில் ஒரு பேரில் வாங்க, யாக்கோபு 22:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தால் என்ன நடக்கும்? மயக்கத்திலே பிடிபடுவோம். பிசாசின் மயக்கத்தில் இருந்து எங்களை நாங்களே வஞ்சிப்போம். நாங்களே கதவை திறந்து பிசாசின் மயக்கத்துக்குள்ளாக நாங்கள் நுழைந்து கொள்வோம். எப்பொழுது? வசனத்தை கேட்டு செய்யாத பொழுது. You deceive yourself. உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு. Can you see that? That means you are helping the devil. பிசாசுக்கு உதவி செய்கிறோம் வஞ்சிப்பில் அகப்பட. சோ இரண்டாவதாக ஜோசுவா கண்டவர் என்ன சொன்னார்? இந்த வசனங்களுக்கு நீ கீழ்படிய வேண்டும். எல்லாவற்றுக்கும்
மூன்றாவதாக இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, மெடிடேஷன். நம்பர் ஒன் கன்ஃபெஷன், டூ ஒபீடியன்ஸ், த்ரீ மெடிடேஷன். தியானிப்பது, தேவனுடைய வசனத்தை தியானிப்பது. ஆக்சுவலி when you are doing a Bible study over a particular topic, ஒரு குறிப்பான ஒரு சே இந்த விதை விதைக்கிறவனுடைய ஓமை எடுத்து நாங்கள் பைபிள் ஸ்டடி செய்யும் பொழுது ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் உன்னுடைய மனமெல்லாம் தேவனுடைய வசனத்தை நோக்கி தியானம் பண்ணி கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த வசனம் இப்படி சொல்கிறது, இங்கு வசனம் இப்படி சொல்கிறது, இது தியானம். இன்னும் நாங்கள் ஒரு பகுதியை வாசித்து உதாரணமாக நம்முடைய ஆண்டவரும் சீஷர்களும் அந்த தோணியிலே போகும்பொழுது புயல் உண்டானது எப்படியாக அந்த அதை அமர்த்தினார், அல்லது அவர் நித்திரை தூங்கும் பொழுது, அல்லது அவர் கடலில் நடந்து வருகிற அந்த சம்பவம், பேதுரு அதை பார்த்து எவ்விதமாக ஆசைப்பட்டு அவனும் இறங்க, அது போல நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும், எப்படியாக தாழப்போனான், அவைகளை மனதிலே எடுத்து வாசித்த பின்பு ஒருவேளை கண்களை மூடி நாங்கள் தியானம் பண்றதுக்கு இன்னும் இலகுவாயிருக்கும் அல்லவா, உட்கார்ந்திருந்தோ அல்லது படிச்சிருந்தோ அவைகளை தியானிப்பது, அந்த படத்தை எடுப்பது, படகிலே போகிற மாதிரி எவ்விதமாக பேதுரு இறங்குகிறான், நாம் தியானிக்க முடியாதா, அந்த படத்தை கொண்டு வர முடியாதா? முடியுமன்றாக கையெழுத்துங்க. ஒரு கடலை யோசித்து நாங்கள் அதை சிந்தனைக்கு கொண்டு வர முடியாது, நிச்சயமாய் முடியும், அது தியானம். அப்படி தொடர்ந்து தியானிக்க தியானிக்க ஒவ்வொரு வசனங்களையும் அதில் இருந்து வெளிச்சங்கள் புதிதாக சடதியாக புறப்பட ஆரம்பிக்கும். தேவ ஆவியானவர் அதை கொடுப்பார். So that is meditation. ஆனால் அநேகமான வேளைகளிலே நாம் அதை செய்வதில்லை. We don't do meditation. ஒரு வசனத்திலே நாங்கள் தியானம் பண்ணினால் அதில் நிறைந்த காரியங்கள் அங்கே இருப்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஏன் நமக்கு அதை கிடைப்பதில்லை, தியானம் பண்ணுகிறதில்லை? இங்கே ஜோசுபாவுக்கு எத்தனை வேலை இருக்கும், குடும்ப வேலை இருக்காதா, அவருக்கு பிழைகள் இல்லையா? அத்தனை 6 லட்சம் புருஷர்கள் கொண்ட இன்னும் எத்தனையோ 1 லட்சம் பெண்கள் பிள்ளைகள், அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டாமா, தான் தனிப்பட்ட ஜெபம் செய்ய வேண்டாமா? ஆனால் பாருங்கள் சகோதரர்களே, தேவன் கொடுக்கிறவன் கொடுக்கும் காரியத்தை பாருங்கள். அவனுக்கு நீ இந்த வசனத்தை வாயினாலே பேச வேணும், வேறு வார்த்தைகள் பேசக்கூடாது, அது உன் ஆவிக்குள்ளாய் இறங்கி விடும். அது அந்த நேரத்தில் அவனுக்கு சொல்லவில்லை, நீ பேச வேண்டும். இரண்டாவது இந்த வசனத்தை செய்ய வேண்டும். மூன்றாவது இந்த வசனத்தை தியானிக்க வேண்டும், இரவும் பகலும். பின்னேரத்திலே 1 மணி நேரம் நீ தியானிக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. உன் வேலைகள் எல்லாம் முடிந்ததும் கொஞ்ச நேரம் நீ தியானிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் என்று சொல்லவில்லை, இரவும் பகலும். அதாவது எல்லா வேலையும் விட்டு வைக்க போட்டு அப்படியே கிடந்து தியானிக்க முடியும் அவர் சொல்லவில்லை. தொடர்ந்த அந்த எண்ணமாக உன் இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது ஜோசுவாவுக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, உங்களுக்கும் எனக்கும் எல்லா தேவனுடைய ஜனத்துக்கும். மெடிடேஷன் அப்பான் காட்ஸ் வேர்ட் bring joy and peace and deliverance. சமாதானம், கழிகூறுதல், விடுதலை, இப்படி போன்ற காரியங்கள் இதிலே இருந்து தான் வருகிறது. இந்த ஜீவ ஊற்றிலே இருந்து தொடர்ந்து தியானிக்க 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 தியானிக்க. Yes. Don't waste your time. You see? தனியாக பைபிள் ஸ்டடி செய்யலாம், சேர்ந்து செய்யலாம், 2-3 பேராக சேர்ந்து செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், அதை விட்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்கலாம், பல விதத்திலே செய்யலாம், குளிக்கும் பொழுது தியானிக்கலாம், எல்லாம் நேரம் செய்யலாம். That's right. தெருவை கடக்கும் போது கவனமாயிரு, அந்த நேரம் என்ன வருது என்பதை கவனித்துக்கொள், அல்லது பரலோகம் போக வேண்டி இருக்கும். இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயா, அப்பொழுது நீ உன் வழியை வாக்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய். உன் வழியை வாக்க பண்ணுவாய், யூ ஷால் ப்ராஸ்பர், உனக்கு நிறைவான ஜீவியம் கிடைக்கும். அப்பொழுது, எப்பொழுது? இவைகளை செய்யும் பொழுது. அப்பொழுது பிரதர் நான் தியானிக்கிறேன், பிரதர் நான் பைபிள் ஸ்டடி செய்கிறேன், பிரதர் நான் தசமா கொடுக்கிறேன், பிரதர் பிரதர் நான் ஒரு கிழமையில 4 தடக்கா வருவேன், பிரதர் ஐயோ பிரதர் நான் வார்த்தையை கீழ்ப்படுகிறேன், பிரதர் கொண்டு ஒன்று செய்யறல, பிரதர் வார்த்தையை ஆரோக்கியம் பண்றல, பிரதர் அவ்வளவுதான். அதுதான் ஏன் பிள்ளையான விதிகள் அங்கே போய்
அவைகளை நாம் வளர்ந்து உண்மையான விதைகளை நெருக்கி போடுகிறது. அந்த முட்கள் போய் இந்த வசனம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக தேவன் சொன்னார். அடுத்ததாக நாலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது வசனத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். மார்த்தா முதலிடம் கொடுத்தார். மத்தேயு 6:33 கூறுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியோடு முதலில் தேடுங்கள், முதலிடம் கொடுங்கள். மரியாளை ஞாபகம் வை. First place, God's word in your life. First place. அப்ப நீ தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்தால் நீ என்ன செய்வாய் தெரியுமா? உனக்கு பணம் இருந்தால் முதலில் நீ தேவனுடைய வார்த்தைக்கு தான் யோசிப்பாய். நான் என்ன வாங்க வேணும், எனக்கு எந்த செய்தி இல்லை, எந்த கேசட் அல்லது எந்த ஒரு அகராதி, இந்த கான்கார்டன்ஸ் நான் வாங்க வேணும், அல்லது யாருக்கு ஒரு கேசட்டை நான் இது முக்கியமா இருக்கிறது கொடுக்க வேணும், அல்லது என்ன விதமான ஒரு பைபிள் நான் வாங்க வேணும், ஒரு ஸ்டடி பைபிள். ஒருவேளை தமிழிலே இல்லாமல் இருக்கலாம், ஆங்கிலம் பேசுகிறவர்கள் ஆங்கிலத்திலே நிறைய ஸ்டடி பைபிள்ஸ் இருக்கிறது, நிறைய பைபிள்ஸ் இருக்கிறது. கிரேக்க பாஷை, எபிரிய பாஷைகள் அறிந்து கொள்வதற்கு அதுக்கு அருகிலே போடப்பட்டிருக்கிறது அல்லது பின்பக்கத்திலே போடப்பட்டிருக்கிறது. இவைகள் பலவிதமாய் நிறைந்த பைபிள்ஸ்கள் உண்டு, நிறைய பைபிள்ஸ்கள் உண்டு. அதை நான் வாங்கலாமா? யாருடைய கேசட்டுகளை நான் வாங்கலாம்? பிரதர் கோப்லன், பிரதர் ஹேகிஸ், பிரதர் ஃபிரெட் ப்ரைஸ், இன்னும் எத்தனை காரியங்களை நான் வாங்கலாம், எப்படி நான் சேர்க்கலாம், எப்படி எனக்கு அந்த ஜீவ ஊற்றை நான் பருகலாம். இதைத்தான் நீ யோசிப்பாய். மற்றவர்கள் பிறகு மற்றவர்கள் வாங்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. நிச்சயம் நீ வாங்க வேண்டும். நல்ல சட்டை, நல்ல ஸ்கர்ட், நல்ல ட்ரவுசர், நல்ல டாய், நல்ல வாட்ச். ஹா, பிந்தி ஓடுற வாட்ச் நீ கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இதனுடைய ஊழிய காரன். டைம் கேட்டா அது ஒன்று, அது கிட்ட டிங்கி டிங்கி ஓடுது சொன்னோம். செகண்ட் காம்பியே காணோம், அது சரியல்ல. கோல்டு வாட்ச் போடலாமா? தேவன் உனக்கு நிறைவாக கொடுத்தா கட்டாயம் போலே. ஆனால் மற்ற கலப்பில் கவனம், கை கவனம். கை பாத்திரம். So give God's word first place in your life. First place, முதலாவது இடத்தை கொடுங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையிலே. அதனால மரியாதைக்கு கொடுத்தால் இயேசு சொன்னார், இவளுக்கு அது எடுபடாது. Jesus sealed it, you see. அது முத்திரை போட்டார். அதாவது என்ன, நான் பார்த்துக்கொள்கிறேன் சாத்தான் இந்த வார்த்தைகளை தொடாத படிக்கு. ஹேய் மே, ஹேய், அவள் முதலிடம் கொடுத்தாள் தேவனுடைய வார்த்தைக்கு. எல்லாம் செய்து போட்டுதான் நான் படிக்கிற வேறம் இல்லாம உடம்பு கழுவியா சரி, தையல் எல்லாம் தச்சு கொட்டி போட்டு எல்லாம், அல்லது நான் சாப்பிட்டு போட்டு, அல்லது நான் இன்னொரு சந்தைக்கு எல்லாம் போயிட்டு வந்துதான் கடைசியா திறந்து படிப்பேன். ஒரு 2 வருஷம் வாசிக்கிறது கிடையாது, நாங்க போயிடும். ஆசைத்தான் வாசிக்க, ஆசைத்தான் தியானிக்க, ஆனா எல்லாம் செய்து போட்டுதான் நான் செய்ய முறை. மாத்தா விட சரியான மச்சாள். வார்த்தையை நீ முதலிடம் கொடுக்க வேணும். டோன்ட் போஸ்ட்போன் இட், கிவ் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இட் இஸ் யோர் லைஃப். Jesus is God's word. Hallelujah. இயேசுவே தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறார். அதனால் நீ முதலிடம் கொடுக்க வேண்டும் சகோதரனே, சகோதரியே, முதலிடம் கொடு. ஏற்கனவே மாற்று சுவிசேஷத்திலே விளக்கை கொளுத்தி என்று வாசித்தோம், ஞாபகம் இருக்கிறதா? மறைக்காலின் கீழ் வைக்காமல் அதை விளக்கு கண்டின் மேல், விளக்கு தேவனுடைய வசனம் நீ அறியும்படிக்காக வெளிச்சத்துக்காண்டவர் கொண்டு வருவார். Praise God. அந்த வெளிச்சங்கள் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நீ அதை ஆவலாய் தேடும் பொழுது, நீ அதை கவனிச்சு இருக்கும் பொழுது, முதலிடம் கொடுக்கிற பொழுது. ஆமென். ஒருவேளை ஒரு நாள், இரண்டாம் நாள், ஒரு கிழமை, இரண்டாம் கிழமை, ஒரு வழி வராது, சில வழி, ஒரு மாதமும் நீ கவனித்து வராது. நிச்சயம் வரும். பொழுது நிச்சயம் முடியும், விடிவள்ளி நிச்சயம் உதிக்கும். ஹல்லேலூயா. ஐயா கவனிச்சிரு, ஆண்டவர் சொன்னா கவனிச்சிருக்கும் படிக்கு. எத்தனை பேருக்கு தேவனோடு சத்தமாய் பேசுவது விருப்பம்? காதுகள் கேட்கும்படி எனக்கும் விருப்பம் தான். ஆனால் தேவன் சொல்கிறார் இரண்டாம் பேதுரு முதலாம் அதிகாரத்திலே, நான் சத்தமாய் பேசுவதை விட அதை விட மிகவும் உறுதியான வசனத்தை உனக்கு எழுதி வச்சிருக்கிறேன். அவருடைய கடம்புகளால் நீ குணமானாய். ஹல்லேலூயா. தேவனுடைய எல்லாம் கிறிஸ்துவின் மகிமையிலே அவர் நிறைவாக்குகிறார். என்னை அவர் கைவிடுவதும் இல்லை, அவர் விட்டு விலகுவதும் இல்லை. ஆகையால் மனுஷன் இதற்கு என்ன செய்யக்கூடும் என்று நாம் சொல்லலாமே. அதிக உறுதியான வார்த்தைகள் அவர் நேரடியாக வந்து நின்று பேசுவது போல இந்த வார்த்தைகள் இருக்கிறது. அது அப்படி எப்படி? God speaking to you, straight to you and me. அதுதான் ஆவியானவர் அங்கே பேதுரு மூலம் சொல்லுகிறார். அதிக உறுதியான ஒட்டுக்க பேசினா இவ்வளவு ஐயோ சந்தோஷப்படுவேன். அப்படி பலர் வாஞ்சிப்பதுண்டு. அதை அறிந்தே தேவன் அதை எழுதி வச்சிருக்கிறார். சகோதரர்களே, நிச்சயம் அந்த வசனத்தின் வெளிச்சம் உனக்கு கிடைக்கும். அதை நீ அறிந்து கொள். You should know. See, வார்த்தையை கேட்டு இவைகளை நீ அனுசரிக்கும் பொழுது, அதை காத்துக்கொண்டு பொறுமையுடனே நீ உன் ஓட்டத்தை ஓடும் பொழுது, அறிக்கை பண்ணி அதை செய்து அதற்கு கீழ்ப்படிந்து அதை தியானித்து, ஓகே, அந்த வசனம் சிலர் 30%, சிலர் 60%, சிலர் 100% கனி கொடுப்பார்கள். Amen. And many people will come to know you. உன்னை அறிய வருவார்கள், உன்னிடத்தில் ஜெபத்துக்கு வருவார்கள். நீ இயேசு கிறிஸ்துடைய கிரியைகளை, கனிகளை நீ கொடுப்பாய். எது அவருடைய கிரியைகள்? யோவான் 14:12 சபை செய்து கொண்டிருக்கும். என்ன? ஒருவன் என்னை விசுவாசித்தால் நான் செய்கிற கிரியைகளையும் அவன் செய்து அதை விட மேலான கிரியைகளையும் அவன் செய்வான். நான் பிதாவின் நிலை போகிறதுனாலே. என்ன செய்தார்? அவர் சாட்சி கொடுத்தார், நற்செய்தி அறிவித்தார், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், பிசாசுகளை துரத்தினார், நோயாளிகளை குணமாக்கினார். Hallelujah. And you will begin to do that. Because the word has grown. The word has grown and it's growing daily. ஒவ்வொரு நாளிலும் அது தொடர்ந்து வளர்கிறது. அது வளர்ந்து விட்டது, இப்பொழுது அது வழியை கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது. அவர் செடி, நீதான் கொடி. மரம் செடி வந்து கனி கொடுக்கிறதல்ல, கொடிதான், கொடியிலேதான் அங்கே கனி வருகிறது. Amen. கனி கொடுக்கும் பகுதியாக தேவன் நம்மை தெரிவு செய்தார் அவருடைய கிருபையினால். அல்லது அவர் தெரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவரை கொடுத்திருக்கலாம். தேவனுடைய வசனம் ஆவியானவருடைய பட்டயமாய் இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ள தவறாது. நீதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை சாத்தானுக்கு விரோதமாய் உபயோகிக்க வேண்டும். ஆமென். நோய்க்கு விரோதமாய் உபயோகிக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரி சொன்னார், பிரதர், ஒரு பூச்சி ஒன்று கண்டன் அரணமாக, அது வந்தது, நான் அதுக்கு கட்டளையிட்டு நல்லா போச்சு. உடனே எனக்கு ஒரு குரல் வந்த மாதிரி இருந்தது, பாம்பு வந்தால் என்ன செய்வாயிட்டு. உடனே எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கொஞ்சமாக ஒரு பாம்பு ஓடி வந்தது, பெரிய ஒரு பாம்பு. நான் வழக்கமாக கண்டு பயந்து நடுங்கி நான் ஓடி இருப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் கரைச்சி நீட்டினேன், இயேசுவின் நாமத்தில் வந்த வழியை திரும்பிப்போ, நீ நிக்க முடியாது. உடனே அது வந்த வழியை போகாமல் திரும்பி மற்ற பக்கமாக ஓட்டம் அடித்தது. ஆண்டவன் நிரூபிக்கிறான் அவருடைய வசனத்தின் உறுதியை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை. ஒரு புது சகோதரி, அதாவது கச்சருக்குள்ளாக அண்மையில் வந்த சகோதரி, நீ என்ன செய்கிறாய்? தேவனால் என்ன செய்யக்கூடுமோ அவை அனைத்தையும் தேவனுடைய வசனம் உனக்கூடாக செய்யும். தேவனுடைய வசனத்தினால் செய்யக்கூடாதது ஒன்றும் இல்லை. தேவன் எதை செய்கிறாரோ அவை அனைத்தையும் தேவனுடைய வசனம் செய்யும். தேவனும் வார்த்தையும் ஒன்று, வார்த்தையும் தேவனும் ஒன்று. வார்த்தை இல்லாமல் தேவன் இல்லை, தேவன் இல்லாமல் வார்த்தை இல்லை. வெளிப்படையாம் 19:13, தேவனுடைய வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவுடைய இன்னும் ஒரு பெயர். வார்த்தையானவர் மாமிசமாகினார். ஆமென். வார்த்தைக்கு கீழ்படியும் பொழுது நீ தேவனுக்கு கீழ்படுகிறாய். வார்த்தையை தியானிக்கும் பொழுது நீ தேவனுக்கு இயேசுவை குறித்து தியானிக்கிறாய். வார்த்தையை தியானித்து பைபிள் ஸ்டடி செய்யும் பொழுது நீ இயேசுவோடு உல்லாச பயணத்திலே போகிறாய்.
a picnic with Jesus when you meditate upon the Word of God. Do the Bible study. When you speak the Word, you are letting the power of God's Word go forth to you through your mouth. வார்த்தையை விசுவாசத்தினாலே பேசும் பொழுதே, கட்டளையிடும் பொழுதே, நோய்க்கு விரோதமாக, சாத்தானுக்கு விரோதமாக தேவனுடைய வல்லமை, அந்த வார்த்தையை அடங்கி இருக்கிற வல்லமை நீ வெளியிலே விடுகிறாய். That's right. See? உன்னுடைய வார்த்தையிலே உனக்கு நம்பிக்கை இல்லையானால், நீ பேசும் வார்த்தைகளிலே உனக்கு நம்பிக்கை இல்லையானால், எப்படி தேவனுடைய வார்த்தையை நீ நம்ப போகிறாய்? நீ ஒன்று பேசிக்கிற, ஒன்று பேசுகிற, மற்றது பேசி மற்றது போயிற, அப்படியால் தேவனுடைய வார்த்தையை எப்படி விசுவாசிக்க முடியும்? நீ விசுவாசிக்க முடியாது. People who have no confidence in their own word cannot have confidence in God's word. சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தேவனுடைய வசனம் எவ்விதமாக அது காத்து நாங்கள் பொறுமை உடனே அதுக்கு கனி கொடுக்க போகிறோம். முதலாவது வசனத்தின் அறிக்கை, இரண்டாவது கீழ்ப்படிவு வசனத்துக்கு எப்பொழுது, மூன்றாவது தியானம் வசனத்தை குறித்த தியானம் எப்பொழுது, நாலாவது தேவனுடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுப்பது, முதலிடம் கொடுப்பது. எஸ். அடுத்தது ஐந்தாவது சொல்லுங்க. சோ இந்த காரியங்களை தயவு செய்து உங்கள் இருதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், அதிலே செயலிலே இறங்குங்கள். அல்லது சாத்தான் அவன் தன்னுடைய ஆயுதங்களை உபயோகிப்பான். முதலில் வசனத்தை கேட்ட உடனே யார் வருகிறான்? சாத்தான். யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை திருட முயற்சிக்கிறான். நீ என்ன செய்கிறாய்? அறிக்கை பண்ணி, அறிக்கை பண்ணி, தியானம் பண்ணி அதை உள்ளே காத்துக் கொள்கிறாய். எப்படி இதயத்திலே காத்துக் கொள்வது? அறிக்கை, தியானம். அறிக்கை பண்ண பண்ண எங்கே போகிறது? ஆவிக்குள்ளே போகிறது. பழையான வார்த்தை அறிக்கை பண்ண எங்கே போகிறது? ஆவிக்குள்ளே போகிறது. இரண்டு விதைகள் முளைத்து ஒன்று ஒன்று நெருக்கி போடும். தேவனுடைய வார்த்தை கனி கொடுக்க முடியாது. தியானம். அடுத்த இரண்டாவது பிரிவில் என்ன ஆயுதங்கள் உபயோகிக்கிறான்? உபத்திரவம் வசனத்தின் நிமித்தம். அடுத்தது துன்பங்கள் வசனத்தின் நிமித்தம், மற்றபடி அல்ல. மூன்றாவது உலக கவலைகள் வசனத்தின் நிமித்தம். நான்காவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். மயக்கம் என்ற சொல்லை கவனியுங்கள், எச்சரிப்பாயிருங்கள். நல்ல காரியங்களை காண்பிக்கும் வசனத்தின் நிமித்தமாக. அடுத்தது மற்றவர்களை குறித்த உண்டாகும் இச்சைகள். ஐந்தாவது வசனத்தின் நிமித்தம். பல காரியங்களை காண்பிப்பான், சரியான காரியங்களை காண்பிப்பான். இவை யாவும் எதற்கு? வசனம் அந்த விதையை திருட முடியவில்லை, ஆகையினாலே இவைகளில் ஏதாவது அல்லது எல்லாவற்றையும் உபயோகித்து அல்லது சிலவற்றை உபயோகித்து வசனம் என்கிற விதையை வளர விடாமல் அடக்கி வைப்பது. என்ன செய்ய போகிறாய்? அந்த நான்கு காரியங்களை பின்பற்று, தொடர்ந்து அறிக்கை பண்ண வசனத்தை, வசனத்துக்கு வசனத்தை நீ தியானிக்க வேணும், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேணும், வசனத்துக்கு முதலிடம் கொடுக்க வேணும். ஆமென்.